بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان.
அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் இந்த குளிப்போடு சம்பந்தமான மிக முக்கியமான விஷயம்தான் இந்த குளிப்பு. கடமையானவர்கள், துடக்கூடியவர்கள் வந்து அவர்களுக்கு செய்வதற்கு தடுக்கப்பட்ட விஷயங்கள், இஸ்லாம் சில விஷயங்களை தடுத்திருக்கின்றது. அந்த தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை வந்து கட்டாயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொடக்கூடியவர்களுக்கு தடுக்கப்பட்ட விஷயங்கள்ல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் தொழுகை. நாங்கள் அதை பார்த்துட்டு வரோம். தொழுகை என்ன? தொழுகை தொழ முடியாது. அவர் வந்து குளித்து சுத்தமாகும் வரைக்கும் தொழ முடியாது. பிரசவ தீட்டில் இருக்கக்கூடியவங்க, மாதவிடாது இருக்கக்கூடியவங்க, அந்த நிலைமை அவங்களுக்கு முழுமையாக நிற்கும் வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அவர்கள் தொழ முடியாது. ஆனால் பிரசவ தீட்டிலையும் வந்து இஸ்திஹாதான்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாளையும் தாண்டி போகக்கூடிய நிலைமை, அது வேற சட்டம். அது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் பின்னால் இன்ஷால்லா. ஆனால் பொதுவாக வந்து அந்த குறிப்பிட்ட அந்த காலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, அவங்க தொழ முடியாது. அதே போன்று வந்து தொழக்கூடாது. அதே நேரம் வந்து ஆண்களாக இருந்தால் அவர்கள் குளிப்பு கடமையான மேல வந்து அவங்க என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. குளித்து விட்டு தான் தொழணும். அதுக்காக தொழாம பெண்களை மாதிரி தொழாமைக்குதுன்றது அல்ல, அவங்க கட்டாயம் குளித்து விட்டு தான் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். அவர்களுக்கு தொழுகை தொழுவது தடை, தொழ முடியாது என்பதை வந்து நாங்கள் விளைக்கணும். அடுத்ததாக அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த குளிப்பு கடமையான நிலை தொடக்கூடியவர்களுக்கு தடுக்கப்பட்டதுதான் தவாஃப். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தொழுகையை ஒத்தது தான் தவாஃப்னு சொன்னாங்க. தொழுகையை ஒத்தது தான் தவாஃபு. ஆனால் தொழுகையில் வந்து உங்களுக்கு பேச முடியாது, தவாஃபில் பேச முடியும்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த ஹதீஸை பற்றி ஏற்கனவே சொல்லிக்கிறோம். அப்படியே வந்து தவாஃப் வந்து ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது, குளிப்பு கடமையான ஒருவருக்கு வந்து செய்ய முடியாது. குளித்து சுத்தமாகும் வரைக்கும் ஒருவர் வந்து ஏறா முடித்து, அதாவது நீயத்து வச்சு, மீக்காத்தில் நீயத்து வச்சு ஹெராம் முடித்து அவர் மக்காவுக்கு போயிட்டு இருக்கிறாரு. போகும்போது பஸ்ஸில் அவர் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் பேச்சிருச்சு, தூக்கத்தில் வந்து இஸ்கதயம் ஆகிட்டுன்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், கட்டாயமாக குளிக்கணும், குளித்து சுத்தமாகணும். குளித்து சுத்தமானதுக்கு பின்னால் தான் அவர் என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும். இல்லைங்களா? எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஆனால் இஹ்ராத்தோட ஒரு மனிதன் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடியாது, அது தடை, அது இருக்க முடியாது. ஆனால் அவர் தூங்கும் போது அவருக்கு இஸ்கரியமாக வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி ஏதாவது நடந்து விட்டது என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், குளித்து சுத்தமாக வேண்டும். குளிப்பு கடமையான நிலைமையில அவர் செய்ய முடியாது, தொழ முடியாது. அதே போன்று தவாஃபு செய்ய முடியாது என்பதை வந்து பார்க்கணும். அதே போன்று தான் மாதவிடாய் உள்ள பெண்கள், பிரசவத்தில் சில பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, மக்காவுக்குள்ளேயும் போயிடுவாங்க. போனதுக்கு பிறகு மாதவிடாய் வரும், போனதுக்கு பிறகு மாதவிடாய் வந்துரு, அவங்களுக்கு தெரியாது. சில டேட்டு முந்தி பிந்தி இந்த மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்களை வந்து அவங்க என்ன செய்யக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது. அவங்க ஏனைய காலங்களில் அந்த உம்ராவை செய்து கொள்ளலாம். ஹஜ்ஜுடைய கர்மங்களை பொறுத்தவரை வந்து தவாஃபை தவிர்த்து மற்ற காரியங்கள் அனைத்தையும் அவங்க செய்யலாம். செய்து விட்டு அவங்களுக்கு அந்த காலத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு அந்த பிரசவத்திட்டு இந்த மாதவிடாய் நின்று விட்டதுன்னு சொன்னால் அவங்க குளித்து சுத்தமாகி கடைசியாக அவங்க என்ன செய்யலாம், தவாஃபை செய்து கொள்ளலாம். அல்லது அவங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அது நிக்கலன்னு சொன்னால் அவங்க ஊருக்கு திரும்பி போயிட்டு வந்து இன்னொரு முறை வந்து செய்ய வேண்டும், அவங்க வந்து தவாஃப் செய்ய வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் நாங்க பார்க்கிறோம். அதை நாங்க என்ன செய்யறோம், ஹஜ்ஜுடைய அந்த பாடங்கள் எல்லாம் தெளிவாக பார்ப்போம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அடுத்ததாக வந்து இங்கே போட்டிருக்கிறார்கள் வந்து என்ன, இந்த தொடக்கூடியவருக்கு வந்து தடுக்கப்பட்டது என்று சொன்னால் குருவானை தொடுவது என்ற விஷயத்தை போட்டிருக்கிறார்கள். குருவானை தொடுவது, அதை சுமப்பது, அதை வந்து சத்தமிட்டோ சத்தம் இல்லாமலோ குருவானை ஓதுவது, மனப்பாடமாக்குவது, இது போன்றவற்றையெல்லாம் ஏட்டிலிருந்து, அதாவது குருவானை எடுத்து ஓதுவது, மனப்பாடமாக்குவது, அந்த என்ன சத்தமோடையோ சத்தம் இல்லாமல் ஓதுவது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கூடாதுன்னு போட்டிருக்கிறார்கள். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த விஷயத்திலும் என்ன செய்து உலமாக்கள் மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் சிலர் வந்து என்ன செய்கிறார்கள், அந்த சில வசனங்களை வைத்து, அதாவது வந்து எப்படியான வசனங்கள் சொன்னால் அல்லாஹ் தஆலா வந்து அல் குர்ஆன் சூரா வந்து லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், அதனை வந்து என்ன செய்ய மாட்டார்கள், சுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்களாகவே அன்றி அதனை தொடமாட்டார்கள், பரிசுத்தமானவர்கள் தான் அதை தொடுவார்கள். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், லா இலாஹ இல்லல்லாஹ்னு எப்படி நாங்கள் சொல்றோமோ, அதாவது வணக்கத்துக்கு கடவுளே கிடையாது அல்லாவை தவிர என்று, அதே மாதிரி அதை தொடமாட்டார்கள் சுத்தமானவர்களை தவிர, சுத்தமானவர்கள் அதை தொடுவார்கள் என்றுதான் அர்த்தம். அப்ப இந்த பரிசுத்தமானவர்களே அன்றி வேறொருத்தரும் தொடமாட்டார்கள் என்று வந்திருக்கக்கூடிய இந்த ஆயத்தை வைத்து இது வந்து என்ன, அதுக்கு பின்னால் அல்லாஹ் அல் குர்ஆன் பத்தி தான் பேசுறான். அதுக்கு பின்னால் உள்ள வசனத்துல தன்சீலு மின் ஹக்கீம் மின் கஃபூர் ரஹீம் அல்லாஹ்விடம் இருந்தான் அது வந்தது அப்படின்னு அதுக்கு பின்னால் அல்லாஹ் அல் குர்ஆன் பத்தி தான் பேசுறான். ஆனால் வந்து இந்த இந்த வாசகத்தை வைத்து என்ன செய்கிறார்கள், இது வந்து சுத்தமானவர் தான் குருவான தொடணும் என்ற ஒரு கருத்தை வந்து உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் அன்புக்கு பிறகு இந்த கருத்தில் வந்து நாட்பெரும் மதுகபை சார்ந்த நாட்பெரும் உலமாக்கள் நான்கு பேரும் அதே கருத்தை வைக்கிறாங்க. நான்கு பேருமே அந்த கருத்தை இமாம் ஷாஃபி, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் அஹமத், இமாம் மாலிக் இவங்க எல்லாருமே அதே கருத்தை வைக்கிறாங்க. ஆனால் அன்புக்கும் பெருமதிக்குரியர்களே, இதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இன்னும் நிறைய மதுகபு இருக்குது. நம்மளுக்கு அறிமுகமானதான் நாலு மதுகபு, இமாம் தாவூத் அல் தாஹிரின்னு சொல்லி தாஹிரி மதுகபுன்னு சொல்லி உண்டிக்குது. இந்த இமாம் அந்த அந்த மதுகபு சார்ந்தவர் தான் இமாம் இப்னு ஹசம் போன்றவர்களாம், இமாம் இப்னு ஹசம் அந்த அந்தலூசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த அறிஞர்கள். அப்போ இந்த தாவூத் அல் தாஹிருடைய இந்த மதுகபுல உள்ள அந்த இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து குருவானை பற்றி பேசலை இந்த வசனம், வசனமே இல்லைன்னு சொல்லலை. அந்த வசனம் வந்து என்ன, குருவானை பற்றி பேசலை, குருவானை சுத்தமானவர்கள் தான் தொடமாட்டார்கள் சொல்லலை. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், லாயமசூ இல்லல் முத்தஹரோன்னு சொன்னால், லௌஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏட்டை பற்றி சொல்லுகின்றது இந்த வசனம். அந்த ஏட்டை வந்து சுத்தமான மலக்குமார்கள் அதற்கென்று அல்லாஹ்வுத்தல பொறுப்பாக வைத்திருக்கக்கூடிய மலக்குமாரை என்று வேறொருத்தம் தொடமாட்டார்கள், அதுதான் அதற்குரிய அர்த்தம் என்று சொல்லி தாவூத் அல் தாஹிரி அவர்களுடைய அந்த மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். இந்த கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த விஷயத்தில் அதாவது வந்து குருவானை வந்து தொடக்கோடு இருக்கக்கூடியவர் வந்து தொட முடியாது, சுத்தமாக இருந்தால் தான் தொட முடியும், தொடக்கோடு இருக்கக்கூடிய தொட முடியாது என்ற கருத்தை வந்து இதில் இந்த மாதிரி கருத்து மூலமாக இருக்கின்றது. இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக அதை தொடுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை வந்து நாங்கள் விளைக்கொள்ளோம் என்று சொன்ன அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இதை இப்படி சுத்தமானவர்களை அன்று வேறொருடன் தொட முடியாது என்று அப்படி ஒரு வாதத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் கூட, இந்த அல் குர்ஆனை வந்து மாற்று மதத்தவர்களுக்கு நாங்கள் எடுத்து வைப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு காரியமாக ஆகிடும். இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்துக்கு சாரை சாரையாக வரக்கூடியவர் வந்து இஸ்லாத்தின் முஸ்லீம்களுடைய பண்பாட்டை பார்த்து, முஸ்லீம்களுடைய செயற்பாட்டை பார்த்து, முஸ்லீம்களுடைய நம்பிக்கை நாணயம் இதையெல்லாம் பார்த்து வராங்களான்னு கேட்டால் பெரும்பாலும் குறவு. எதில் வராங்க, வந்தவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க வந்து, நான் வந்து குர்ஆனை படித்தேன், குர்ஆனுடைய ஒரு ஜுசு கிடைச்சி எனக்கு, அல்லது குர்ஆனுடைய ஒரு பகுதி எனக்கு கிடைச்சி, குர்ஆன் வந்து எனக்கு ஒரு நண்பர் கிஃப்டாக கொடுத்தாரு, குர்ஆனை படித்தேன், பார்த்தா அப்படியே நான் வந்து ஆடி போயிட்டேன் குர்ஆனை பார்த்தோன்னே, அதை படிக்க படிக்க எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன், இந்த குர்ஆன் எனக்கு இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிக்கூடாதா, இன்னொரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிக்கூடாதா, அப்படி கிடைச்சிருந்தா நான் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருந்திருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் நாங்கள் பார்க்குறோம். பெரும் பெரும் விஞ்ஞானிகள், பெரும் பெரும் அறிவாளர்கள் இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா குர்ஆனுடைய ஒரு வசனம், குர்ஆன் ஒரு வசந்த படிச்சுப்பாங்க, குர்ஆனை போய் தேடி பார்த்திருப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, குர்ஆனை வந்து இப்படி வந்து என்ன செய்யக்கூடாது, இப்படி வந்து குர்ஆனை வந்து முஸ்லீம் அல்லாத தொடக்கூடாது, பரிசுத்தமானவர்கள் தான் தொடரணும் என்ற இந்த மாதிரி ஒரு நிலைமை வைத்த இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நாங்கள் எடுப்போம் சொன்னால், அதாவது மாற்று மதத்தவர்களுக்கு இந்த குர்ஆனை வந்து கொடுப்பது என்பது மிக கடினமாக ஆகும். அன்புக்கும் பெருமதிக்குரிய அடுத்த இன்னொரு விஷயத்தை நாங்கள் வழங்கியாகணும், ரசூலுல்லாஹ் காலத்தில் குர்ஆன் வந்து இப்படி புக்காக இருந்துச்சா, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி புத்தகமாக இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது வந்து என்ன செய்ய குர்ஆனை ஒன்று சேர்த்துறாங்க, ஒன்று சேர்த்துட்டு இந்த புத்தக வடிவில் நுஸ்ஹாக்களாக அதாவது கொப்பி அதாவது பிரதிகளாக ஆக்கின வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குர்ஆனை வந்து பல பிரதிகளாக ஆக்குறாங்க. ஸைத் இப்னு தாபித் இது போன்ற சஹாபாக்கள்லாம் போட்டு அந்த குத்தாபுல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹியை எழுதி அந்த சஹாபாக்களை வைத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பல பிரதிகளாக எழுதுறாங்க. ஆனால் முதலாவது குர்ஆனை ஒன்று சேர்த்தது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்னால், ரசூலுல்லாஹ் காலத்தில் முழுமையாக ஏடாக இருக்கல, அங்கங்கே இதில் என்ன ஓலைகளில் இந்த மரத்தினுடைய அந்த இதுகளில் இந்த மாதிரி எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டு தான் என்ன செய்யப்பட்டிருந்தது அந்த குர்ஆன் இருந்தது அல்லாமல் நிறைய ஹாஃபிதுகள் மனனம் செய்திருந்தார்கள். எனவே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு தடையை போடுவதற்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் முதலாவது குர்ஆன் இருக்கணுமே, முதலாவது அதாவது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி குர்ஆன் வந்து புத்தகமாக இருந்தால் தான் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி தடை ஒன்று போட்டிருக்கணும். எனவே அப்படி போட்டதாக எங்கேயுமே இல்லை. எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களை, இந்த குர்ஆனை வந்து சுத்தமானவர்களை தவிர வேறொருத்தரும் பிடிக்க கூடாது என்ற ஒரு நிலையை நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால், அங்கே வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் இஸ்லாத்தை படிப்பதற்கு, மிக முக்கியமாக குர்ஆனை படிப்பதற்கு அது ஒரு தடையாக இருக்கும் என்ற விஷயத்தையும் நாங்கள் விளைக்கொள்ளணும். இதில் கருத்து முரண்பாடு இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து இது என்பதை வந்து விளைக்கணும். அடுத்து அதே நேரம் அன்புக்குரியவர்களை, முஸ்லீம் அல்லாதவர்கள் விடுங்க, முஸ்லீமாக இருக்கக்கூடிய கூட ஒரு பெண் ஒரு தாய் வந்து பிரசவிச்சிக்கிறார், அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கிறார், அவள் 40 நாள் வந்து குர்ஆனோட தொடர்பு இல்லாமிப்பான்னு சொன்னால், 40-45 நாட்கள் குர்ஆனோட தொடர்பு இல்லான்னு சொன்னால் அது எப்படி அங்கீகரிக்க முடியும் அன்புக்குரியவர்களே? அதாவது வந்து அவங்க வந்து குர்ஆனை எடுப்பது சுமப்பது வந்து தவிர்ந்து கொள்வது சிறந்தது என்று சொல்லலாமே அல்லாமல், அதாவது வந்து குர்ஆனை ஓதவே கூடாது, பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் தடையாக சொல்வதற்கு எங்களுக்கு என்ன எந்த ஒரு சாதகமான இதுகளும் இல்லை, அந்த மாதிரி தடை விதிப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாங்கள் விளைக்கணும். இந்த வசனத்தை அதாவது லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன் என்று சொல்ல வசனத்தை விளங்குவதில் ஏற்பட்ட ஒரு அதாவது மனிதர்கள் என்று விளங்கியவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், மனிதர்கள் முத்தஹருன் என்பவர்கள் மனிதர்கள், யமஸ்ஸுஹு என்று சொல்லக்கூடிய அந்த லமீர் அதாவது அதை தொடமாட்டார்கள் நல்லா சொல்றனா இல்லையா, அந்த அது அது குர்ஆன் என்று, அது குர்ஆன் தொடுபவர்கள் வந்து மனிதர்கள் என்று விளங்கிய இந்த நாட்பெருமிளம் இமாம்களும் வந்து சொல்றாங்க வந்து அது குர்ஆன் வந்து குர்ஆனை மனிதர்கள் தொடக்கூடாது, அதாவது அசுத்தமான நிலைமையில தொடக்கூடாது. அது அந்த ஹூ என்று சொல்லக்கூடிய அந்த அது அது வந்து என்ன இது லவ்ஹுல் மஹ்ஃபூல், அதை வந்து அந்த அங்கே வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய முத்தஹரூன் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தமானவர்கள் மலக்குமார்கள் என்ற அந்த கருத்தையுடைய இந்த தாவூத் அத்தாஹிர் என்று சொல்லக்கூடிய அவருடைய மதுவை சார்ந்தவர்கள் வந்து அதை தொடரலாம் என்று சொல்கிறார்கள். அதை வந்து அது லவ்ஹுல் மஹ்ஃபூலை பற்றி தான் பேசுது, குர்ஆனை பற்றி பேசலான்னு சொல்கிறார்கள். எனவே இந்த விஷயத்துள்ள இந்த கருத்து முரண்பாடு நாங்கள் விளங்கி அதன்படி செயற்படணும். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களை, அடுத்ததாக இந்த தொடக்கூடியவருக்கு வந்து தடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒன்று தான் என்று சொன்னால், அவர்கள் பள்ளி வாசலில் தங்குறது எய்த்திகாஃப்னு சொல்வார்கள் இல்லையா, இந்த எய்த்திகாஃப்னு சொல்லக்கூடிய இந்த அமலை வந்து அவர்கள் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா பள்ளி வாசலில் தங்குவது வந்து தடை செய்யப்படுகின்றது. ஆனால் வந்து பள்ளிக்குள் சென்று வருவதில் வந்து என்ன செய்யாது, அவரை குற்றம் வைக்காது. பள்ளிக்குள்ளே போக வேண்டிய நிர்பந்தம் மிகுது, பள்ளிக்கு போயிட்டு வர வேண்டும் இல்லை பள்ளியை தாண்டி போக வேண்டிய ஒரு நிலை மிகுது. இந்த மாதிரியான நிலைமையில வந்து அவர் பள்ளிக்குள்ளே சென்று வருவதில் குற்றம் கிடையாது, ஆனால் பள்ளியில் தரித்து நிற்கிறது, தரித்து நிற்கிற எய்த்திகாஃபிக்கிறது. எப்படி ரமதானுடைய கடைசி பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களையும் அவருடைய மனைமார்களையும் மஸ்ஜித் நபியுடைய பின்பகுதியில் வந்து வைத்திருந்தாங்க இல்லையா, இந்த இந்த எய்த்திகாஃப்னு சொல்லக்கூடிய அமல் வந்து இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்ட, முழுமையாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு அமலாக மாறிவிட்டது எமது சமுதாயத்து மத்தியில். முழுமையாக ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் வயசாளிகளாவது பள்ளிகள் நிற்பாங்க, இப்போ அது கூட கிடையாது என்ற அளவுக்கு வந்து இந்த எய்த்திகாஃப்னு சொல்லக்கூடிய அமல் வந்து மறக்கடிக்கப்பட்ட ஒன்றாக ஆகிட்டு. ஆனால் அன்புக்கும் பெருமை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி கடைசி பத்தில வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரமலானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது மனைவிமார்களுக்கு கூட பெண்களுக்கு கூட மஸ்ஜித் நபியுடைய பின்புறத்தில் ஒரு பகுதியை வந்து ஒதுக்கி கொடுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹி மனைவிமார்கள் கூட இத்திகாஃப் இருந்தார்கள், மரணத்துக்கு பின்னால் கூட அவங்க இத்திகாஃப் இருந்தார்கள் என்ற இந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம், இந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே இந்த இத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய இந்த அமலுக்கும் வந்து என்ன செய்து சுத்தம் வந்து அவர் குளிச்சிருக்க வேண்டும் என்பது வந்து குளிப்பு என்பது வந்து ஒரு முக்கியமான இருக்கு, குளிப்பு கடமையான அவர் வந்து என்ன செய்ய முடியாது, இத்திகாஃப் இருக்க முடியாது என்பதை வந்து பார்க்கும். அதே நேரம் வந்து உதுச்சேவன் மூலமாக தொடக்கிருந்து சிறிதளவு சுத்தமாகிவிட்டால் என்ன செய்யலாம், அவர் வந்து பள்ளியிலே தங்குவது கூடும். அதாவது வந்து பள்ளியிலே தங்குவதற்கு வந்து இந்த தொடக்கூடியவர் தங்கக்கூடாது, ஆனால் வந்து உதுச்சேவன் மூலமாக தொடக்கிருந்து சிறிது சுத்தமாகிவிட்டால் அதாவது சிறு தொடக்கூடியவராக இருப்பார்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், அது வந்து சாதாரணமான விஷயம், சிறு தொடக்கூடியவர் வந்து அவர் சிறு தொடக்க ஏற்பட்டால் அவர் உதவி செய்து நீங்க கொள்ளலாம், அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் வந்து பெண்கள் வந்து குறிப்பாக பெண்கள், ஆண்கள் வந்து இந்த இடத்துல வரமாட்டாங்க, ஏன்னா ஆண்களுக்கு குறிப்புக்கடமையான அவங்க குளிச்சு சுத்தமாக்கலாம். பெண்கள் அதாவது மாதவிடாயிலேயோ பிரசவத்திலேயே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எத்திக்காஃப் இருக்க முடியாது, பள்ளியிலே தொடர்ந்தும் தங்கி அந்த எத்திக்காஃப் அமலை செய்ய முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன, மக்காவை போய்க்கிறாங்க, மதினாவை போய்க்கிறாங்க, ஃபெமினியோட போய்க்கிறாங்க, அவனோட பிள்ளைகளை பார்க்க போகணும், அல்லது கணவனை சந்திக்க போகணும், உள்ளே போகணும், வரணும்னு சொல்லி அப்படி போகிறது வாரத்தில் பிரச்சனை கிடையாது, போகிறது வாரத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து தொடர்ந்தும் தடுத்திருப்பது வந்து தடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விஷயங்களை நாங்கள் விளைக்கொள்ளும். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹினுடையார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, குளிப்பு எந்தெந்த விஷயங்களால் வந்து குளிப்பு கடமையாகும், அந்த குளிப்பை வந்து எப்படி நாம் குளிப்பது என்ற இந்த விஷயங்களை நாங்கள் விளங்கி குளிப்பு கடமையானவருக்கு எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படைகளை விளைக்கொள்வோம். மீண்டும் ஒருமுறை கடைசியாக வந்து குளிக்கக்கூடிய முறையை சொல்லி நான் முடிக்கின்றேன். குளிக்கக்கூடிய முறையை பொறுத்தவரை அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி நம்ம இப்ப கடமையான யாருக்கெல்லாம் குளிப்பு கடமையாக இருந்து நாங்கள் பார்த்தோம், இப்படி குளிப்பு கடமையானவர் வந்து முதலாவது என்ன செய்ய வேண்டும், அவர் வந்து குளிப்பு கடமையானவராக இருந்தால் அவர் வந்து தன்னுடைய முதலாவதாக வந்து குளிக்கிறேன் என்ற நீயத்தோடு அந்த நீயத்தில் வந்து அவர் என்ன செய்யணும், அந்த குளிப்பை ஆரம்பித்து அவர் வந்து அவருடைய என்ன செய்ய வேண்டும், குளிப்புக்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய இந்திரியம் வெளிப்படக்கூடிய அந்த காரணம் அல்லது மாதவிடாய் போன்ற இந்த காரணங்கள் மாதவிடாய் பிரசவத்திட்டு இருந்ததுன்னு சொன்னால் அவங்க வந்து முதலாவது அவருடைய அந்த இந்த என்ன செய்ய வேண்டும், அவருடைய அந்த மரும உறுப்பை கழுவிக்கொண்டு அதுக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும், இரண்டு கைகளையும் நல்ல முறையில் கழுவி விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது, உதுச்சேறு, உதவு செய்வதை போல உதவு செய்யறது, காலை கழுவாமல் ஏனைய உழுவுடைய உறுப்புகள் அனைத்தையும் கழுவி உதவு செய்யறது, உதவு செய்து விட்டு தலைக்கு தண்ணீரை ஊற்றி தலையை வந்து நல்லாக தேய்த்து கழுவி கொண்டு என்ன செய்யறது, அதுக்கப்புறம் வந்து வலது பக்கமாகவும் தண்ணீரை ஊற்றுறது, இடது பக்கமாக தண்ணீர் ஊற்றுறது, ஊற்றி முழு உடம்பும் வந்து நிலையப்படணும், முழு உடம்பு வந்து நிலையணும், காதுல பின்பகுதிகள் காதுடைய உட்பகுதிகள் எல்லா பகுதிகளும் கட்டாயமாக நிலையணும், கட்டாயமாக எல்லா பகுதியும் நினைஞ்சது பின்னால கடைசியாக என்ன செய்யறது, காலை கழுவி அவருடைய குளிப்பை வந்து சம்பூர்ணப்படுத்துது. இதுல பெண்களுக்கு ஒரு இது என்னன்னு சொன்னால், பெண்கள் வந்து குளிப்பு கடமையான நிலைமையில வந்து சில நேரம் வந்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அவங்க வந்து நிறைய முடி உள்ளவங்களா இருப்பாங்க, முடிய வந்து அந்த இது போட்டு வச்சிருப்பாங்க, அந்த சுருக்கி அந்த முடியை வந்து கட்டி வச்சுப்பாங்க, இப்படி அந்த முடியை பின்னி வச்சுக்கிறவங்க வந்து அந்த பின்னலாம் அவுத்து விடணுமா என்று கேட்டால் அப்படி கஷ்டம் கட்டாயம் கிடையாது. அவங்க தலைக்கு தண்ணி ஊற்றி கொள்ளணும், ஆனால் வந்து அவங்க வந்து முடியெல்லாம் கட்டாயம் அவுத்து விட்டு தான் குளிக்கணும், ஒவ்வொரு முடிக்கெல்லாம் படணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது சிரமமாக இருக்குன்ற சந்தர்ப்பத்தில் சிலவங்களுக்கு வந்து ஜலதோஷம், ஜல நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அமைக்கும். அப்படி உள்ளவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் அவங்க முடியெல்லாம் அவுத்து விட்டு அவங்க குளிச்சா அந்த முடியை காய்ச்சிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகிது. இப்படி உள்ளவங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறார்கள். சில சாவி பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி கேட்டாங்க, அந்த செய்தியில் நாங்கள் பார்க்குறோம். இன்ஷால்லாஹ் தொடர்பான விளக்கங்களை வந்து மாதவிடாய் பிரசவத்தீடு தொடர்பான அந்த சட்டங்கள், குறிப்பாக இந்த புத்தகத்தில் வந்து பெண்களுக்கான சட்டங்கள் நிகழ்ந்து அந்த மாதிரியான சட்டங்கள் வரும்பொழுது இன்ஷால்லாஹ் அது தொடர்பான மில்லதியமான விளக்கங்களை பார்ப்போம். எனவே எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த குளிப்பு தொடர்பான சட்ட நிலைகளை நாங்கள் விளங்கி அது எப்பொழுது கடமையாகும், எப்படி குளிக்க வேண்டும், குளிப்பு கடமையான நேரத்தில் எதையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற இந்த அடிப்படைகளை விளங்கி செயற்படக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் அல்லாஹு தஆலா தந்தருவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதாமா இந்தி வலில் மைந்தல்லாஹ் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூர் ரஹீம்.